إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل أتيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين طعنهم الله فأصمهم وعمى أبصارهم صدق الله العزيز العظيم الله من الذي يعرفني أنب التهوض بدلي الله ما يمضي தகுவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவுகளுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் கற்பித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹின் நன்றியார்களே, ஒரு மனிதனுடைய பொறுமதியை ஒரு மனிதனுடைய வலிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை வைத்து மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். நல்ல பண்புகள், நல்ல குணம், நல்ல அஹ்லாக், நல்ல ஒரு வலிவுள்ள பண்பாடு நிறைந்த ஒரு மனிதன், அந்த தன்மைகளை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வலிவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் கருப்பனாக பிறப்பதும் வெள்ளையனாக பிறப்பதும், நெட்டையனாக பிறப்பதும் கட்டையனாக பிறப்பதும், உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பதும் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருப்பதும், செல்வந்தனாக இருப்பதும் ஏழையாக இருப்பதும் என்னுடைய கையில் உள்ள ஒன்றல்ல. இது இறைவனுடைய நாட்டத்தில் உள்ள ஒன்று. ஆனால் என்னை சமூகத்துக்கு பொறுமதியானவனாக, சமூகத்தில் மதிப்புரியவனாக, சமூக அங்கீகாரம் பெற்ற ஒருவனாக நான் ஆகுவது என்னிடம் இருக்கக்கூடிய பண்பாட்டை கொண்டு, என்னிடம் இருக்கக்கூடிய குணத்தை கொண்டு, என்னிடம் இருக்கக்கூடிய அகலாக்கை கொண்டு, என்னிடம் இருக்கக்கூடிய நல்ல சிபாசுகளை கொண்டு. முழு குரானும் ஒரு மனிதனை பற்றி பேசும் பொழுது அந்த மனிதனிடம் இருக்க வேண்டிய சிபாசுகளை பற்றி, தன்மைகளை பற்றி பேசுகிறது. சில தன்மைகள் இருக்கிறது, அதனுடைய பொறுமதியை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை நாங்கள் அதை விட்டு விட்டு அதை விலகி நடப்பதை பாவம் அல்ல, பாவமாக கருதவும் இல்லை. தொழாதவர்கள் சௌபா செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜகாத்து கொடுக்காதவர்கள் சௌபா செய்து கொண்டிருக்கிறார்கள், வட்டி வாங்காத வாங்கியவர்கள் சௌபா செய்து கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரம் செய்தவர்கள் சௌபா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குடல்வாய் ஜனங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள், குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள், குடும்பங்களுக்கு மத்தியில் பகைமை தனத்துடன் வாழக்கூடியவர்கள் இதுவரையில் சௌபா செய்யவில்லை. இந்த பாவத்தை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? குடும்ப உறவுகளை பகைத்துக் கொண்டவர்கள், குடும்பங்களுக்குள்ளே சண்டை, குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள், குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இவர்களை பற்றி குர்ஆன் எப்படி கரைக்கிறது? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சித்தரிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாவத்தை ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறது. போய் செல்லக்கூடியவர்களை குர்ஆன் சகித்திருக்கிறது, வட்டி வாங்கக்கூடியவரை பற்ற குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுடன் ரசூலுடன் யுத்தத்தை ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி குர்ஆன் ஒவ்வொரு பாவத்தை ஒவ்வொரு விதமாக அடையாளப்படுத்தி குர்ஆன் பேசியிருக்கிறது. இதே போன்று
குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டு, குடும்ப உறவுகளை பகைத்துக் கொண்டு, குடும்பங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு வாழக்கூடியவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஹதீஸுக்கு போவதற்கு முன்னால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று இடங்களில் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் நேரடியாக தடுக்கிறது. நேரடியாக தடுக்கிறது குர்ஆன். சாபமிடுகிறது, அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும், அவர்களுக்கு அவர்கள் நாசமாகட்டும். ஏன்? அவர்களை கொண்டு எந்த நலனையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய காதுகளை எல்லாம் செவிதாக்கி விட்டார். அவருடைய கண்களால் ஒரு போதும் நல்லதை பார்க்க முடியாது. குர்ஆன் அன்புக்குரிய சகோதரரே, மதுவா செய்ய வந்த ஒரு கிதாப் அல்ல, சாபமிட வந்த ஒரு புத்தகம் அல்ல, ஒரு நூல் அல்ல, மனிதனுக்கு அருளாக வந்த ஒரு புத்தகம், ரஹமத்தாக வந்த ஒரு இறை இறை நூல் என்பதை பார்த்து சாபமிடுகிறோம். நாங்கள் யோசிக்க வேண்டும். சூரத்துல் பக்கராவுல் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் ராஜுல் அல்லாஹ் சொல்லுகிறான், அதே போன்றே சூரத்துல் சூரா முஹம்மது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மூணு சூராக்களையும் அவர்களின் சாபம் உண்டாகட்டும், அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் செவிடர்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள், புத்திவதை சொன்னால் அவருடைய காலுக்கு உள்ள ஏற மாட்டாது என்று சொல்லியெல்லாம் குர்ஆன் அவர்களை பற்றி சித்தரிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரரே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் கூட குடல்வாய் ஜனங்களை துண்டித்து வாழ்வது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அம்சம், அதை சேர்ந்து வாழ்வது எவ்வளவு ஒரு வலிவான ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட கால வாழ்க்கையின் முதலாவது நாள், எங்களுக்கு தெரியும் 23 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் நபியாக வாழ்ந்தார். அந்த 23 வருட காலத்தில் முதலாவது நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கிடைத்தது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து வஹி சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய அந்த 5 ஆயத்துக்களையும் எடுத்துக்கொண்டு நேரடியாக பயந்த நிலையில் அச்சம் பீதியுடன் ஹஜ்ரத் கதீஜாவை சந்தித்தார்கள். கதீஜா ரழியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு மனைவி, அவர்கள் இருக்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் நிக்காஹ் செய்யவில்லை. அவர்களுடன் 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் ஊடாக 6 குழந்தைகளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா தன்னை விடவும் வயதில் மூத்தவர்கள். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விடவும் 15 வருடங்கள் வயதில் மூத்தவர்கள். அப்படிப்பட்ட ஹதீஜா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கி பீதியுடன் வீட்டுக்கு போய் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள், நான் பயந்திருக்கிறேன். நடந்தவைகளை எல்லாம் சொன்னார்கள். நடந்தவைகளை எல்லாம் சொன்ன சந்தர்ப்பத்தில் நபித்துவத்தின் முதலாவது நாள், நபித்துவத்தின் முதலாவது நாள் ஹஜ்ரத் ஹதீஜத்து குபரா ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவரை பார்த்து என்ன சொன்னார்? கொஞ்சம் நிதானமாக சொன்னீர்கள். நபித்துவத்தின் முதலாவது நாள் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை, ஹஜ்ஜு இதுவரைக்கும் இல்லை, நோன்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆரம்ப நாள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்ற சூரா இறங்கியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கிய நிலையில் வீட்டுக்குள்ளே போகிறார்கள். மனைவி என்ன சொன்னார்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து, சுப்ஹானல்லாஹ், லக்கத் ஹசீது அலா நஃப்ஸி, லக்கத் ஹசீது அலா நஃப்ஸி, ஹதீஜாவே, நான் என் மீது பயப்படுகிறேன், எனக்கு என்ன சரி நடந்து விடுமோ தெரியாது என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் லஹு, நபியை பார்த்து சொன்னார்கள், கல்லா அபிஸிர், அப்படி அல்ல, நீங்க சொல்லுவது போல அல்ல, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பயமாக இருக்குது, என்னமோ நடக்க போகுது, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்? கல்லா வல்லாஹி லா யுஹ்லிக அல்லாஹு அபதா, அப்படி அல்ல, ஒரு நாளும் உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி முதலாவது நாள் சொல்லுகிறார்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஏன் சொன்னார்கள்? ஏன் அப்படி சொன்னார்கள்? என்ன இபாதத் இருந்தது, என்ன தொழுகை இருந்தது, என்ன ஜகாத் இருந்தது, என்ன அமல் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்வதற்கு? ஹஜ்ரத் ஹதீஜா ரலி அல்லாஹு தஆலா நிப்பாட்டவில்லை, சொல்லிக் கொண்டே போனார்கள். அல்லாஹ் உங்களை வீணாக்குவான், ஏன் காரணம் தெரியுமா? ஏன் காரணம் சொன்னார்கள், நீங்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவர், நீங்கள் உறவுகளை மதிக்கக்கூடியவர், குடும்பத்தை நீங்கள் சேர்ந்து வாழக்கூடியவர். முதலாவது வார்த்தை புகாரி சரீபினுடைய ஐந்தாவது ஹதீஸ், புகாரி சரீபினுடைய முதலாம் ஐந்தாவது ஹதீஸ். முதல் நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய மனைவியினூடாக சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, இன்னல்லாஹ லா யுஹ்தி, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். அதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? இன்னக லதஸிலு ரஹம் وتحمل الكل وتكسب المعدوم وتكري الضيف وتعين على نوائب الحق. சொல்லிக்கொண்டே போனார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கொள்கையில். ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கொள்கையை கண்டார். இதுதான் பதில். இன்னக்க லதஸில் ரஹம், நீங்கள் உறவுகளை தேடி உறவுகளை சேர்ந்து வாழுகிறீர்கள், எனவே ஒரு போதும் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். நபித்துவம் கிடைத்த ஐந்தாவது ஆண்டு மக்காவுடைய வாழ்க்கை சஹாபாக்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது. இத்தியோப்பியாவுக்கு சஹாபாக்கள் மைக்ரேஷன் அதாவது ஹிஜ்ரத்துக்கு போனார். இத்தியோப்பியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அங்க நஜ்ஜாஷி மன்னனுடன் இவர்கள் உரையாடினார்கள். நஜ்ஜாஷி மன்னன் இத்தியோப்பியாவினுடைய அரசன் அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்க என்று ஒரு நீண்ட ஒரு சுபஹானப்பா ஒரு அரசனுடன் எப்படி உரையாட வேண்டும், அரசனுடன் எப்படி கலைக்க வேண்டும் என்பதற்குரிய சுபஹான இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாமிய தாவா எப்படி அமைய வேண்டும் என்பதற்குரிய அனைத்து அடித்தளத்தையும் அந்த சஹாபாக்கள் விட்டுவிட்டு சென்றார்கள். நேரடியாக போனார்கள். அந்த ஜாபர் சையா ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னால், ஐயுஹல் மலிக், ஏ அரசே, இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன் வந்தோம் தெரியுமா? எங்கட ஊர்ல நாங்க ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்தோம், குன்னா நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், வனக்குலுல் மைத்தா, செத்தரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், வனக்கீபில் பவாஹி, நாங்கள் எல்லா வகையான அத்தூரியங்களையும் பாவங்களையும் கேட்டுக் கொண்டிருந்தோம். அதுல மிக முக்கியமான பாவம் வனக்கம், உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூட உணர்ந்தார்கள், உறவுகளை துண்டித்து வாழ்வது பாவம் என்பதாக, உறவுகளை துண்டித்து வாழ்வது குபுர் என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த பாவங்கள் நிறைந்த மக்களாக நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் சொன்னார்கள், நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். குடல்வாய் ஜனங்களை துண்டித்துக் கொண்டு உறவுகளை முறித்துக் கொண்டு அவருக்கு எதிராக இவர் கோட்டில வழக்கு, இவருக்கு எதிராக அவர் கோட்டில வழக்கு பேசிக் கொண்டு சொத்துக்காக வேண்டியும் உடமைகளுக்காக வேண்டியும் சண்டை பிடித்துக் கொண்டு நாங்கள் சின்ன சின்னமான ஒரு சமூகமாக இருந்தோம். எதுவரைக்கும் தெரியுமா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில் நபியாக வரும் வரைக்கும். அவர் நபியாக வந்தார், எங்களை சந்தித்தார், எங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவனை நம்ப வேண்டும், அதன் பக்கம் அழைத்தார். பேசினால் உண்மை தான் பேச வேண்டும், நாக்கு துண்டாகலாம், கழுத்து துண்டாகலாம், ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து பொய் வர மாட்டார். பொய் இல்லாத சமூகம், பொய் பேசாத சமூகம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவருடைய சபைக்கு ஒரு ஜமாத்து வந்துச்சு, புதிய முஸ்லிம் இந்த இப்பத்தான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு ஜமாத்து வந்துச்சு, சல்லல்லாஹு சந்தித்தார்கள். சல்லல்லாஹு கேட்டார்கள், மா அன்தும், நீங்கள் நாம் யார் என்பதாக, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, யாரு? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முக்மீன்கள், நாங்கள் முக்மீன்கள். அப்ப சொன்னாங்க, உலகத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரியாலிட்டி இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. உங்களை ஈமானுக்குரிய ரியாலிட்டி என்ன? உங்களை ஈமான் என்ன? இன்றைக்கு எங்கள்கிட்ட கேட்டா எங்களை ஈமான் என்ன? ஹஜ் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யும், இதைத்தான் சொல்லலாம். இதைத்தான் சொல்லலாம். அவர்கள் சொன்னார்கள், 15 விடயங்கள், 15 விடயங்கள், எங்கள்கிட்ட 15 குவாலிட்டி இருக்கிறது. அதுல 5 நேரடியாக நீங்க எங்களுக்கு சொல்லி தந்தது, இன்னும் ஒரு 5 உங்களோட சகாவாக்கள் எங்களை ஊருக்கு வந்து சொல்லி தந்தது, இன்னும் ஒரு 5 பங்கு இருக்குது, 5 குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த 5 குவாலிட்டி எப்படிப்பட்ட குவாலிட்டிதா, முந்தின காலம் ஜாஹிலியா காலத்தில் இருந்தே எங்கள்கிட்ட அந்த குவாலிட்டியை நாங்க மெயின்டைன் பண்றோம், இப்ப உங்கள்கிட்ட சொல்றோம், அது நல்லவன்டா சொல்லுங்க பின்பற்றுகிறோம், இல்லை என்றால் அதை விட்டு விடுகிறோம். 15 கஷ்டத்தில் பொறுமை செய்வோம், நல்ல நிலையில் அல்லாவுக்கு சுக்ரு செய்வோம், யுத்த களத்திலையும் பொய் பேச மாட்டோம். யுத்தம் நடக்குது அங்கையும் எதிரிக்கு முன்னாலையும் யுத்தம் சிலையும் நாங்க போய் பேச மாட்டோம். எங்களை எதிரிக்கு ஒரு அழிவு ஏற்பட்டாலும் நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். எங்களை எதிரி ஒருத்தருக்கு சம தட்டி நாங்க ஒரு நாளும் மற்றவனுக்கு ஒரு அழிவு வந்தா அதை வச்சு சந்தோஷப்பட மாட்டோம். அங்கேயும் பார்ப்போம் அவனுக்கு என்ன உதவி செய்யலாம் என்று சொல்லி மனைவிக்கு முன்னால உண்மை, பிள்ளைக்கு முன்னால உண்மை, குழந்தைக்கு நிறைவேற்றபடியாக சொன்னார், குடும்பத்தை சேர்ந்து பாடுபடியாக சொன்னார். இவைகளை எல்லாம் கேட்ட நஜ்ஜாஷி மன்னன் திகைத்து போய்விட்டான், அசந்து போய்விட்டான். சுபஹானல்லாஹ், இஸ்லாம் என்றது வெனு, இஸ்லாம் என்றது பண்பாடு, இஸ்லாம் என்றது நல்ல குணம். அதுல மிக முக்கியமானது தான் குடும்பத்தை சேர்ந்து வாழ வேண்டும். இப்ப யோசிங்கோ, குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்தா என்ன, குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதென்றால் என்ன? ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது, புகாரி மிக தெளிவாக பேசுகிறது, லா யதுகுலுல் ஜன்னத காஃபிஉன், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் பொருத்தம் நுழைய மாட்டான். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் பொருத்தம் நுழைய மாட்டான். குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதென்றால் என்ன, அவங்க என்னோட நல்லம், நானும் அவர்களோட நல்லம், இது வியாபாரம், இது பிசினஸ். எனக்கு அவங்க தாராங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். அவங்க இன்வைட் பண்ணினாங்க, நாங்க இன்வைட் பண்றோம். அவங்க நோபத்து நாளை கடத்தினாங்க, நாங்க ஹஜ்ஜு நாளைக்கு கொடுப்போம். இது ஹதீஸிலே சேர்ந்து வாழக்கூடிய தெரியுமா, அவர் செஞ்ச உபகாரத்துக்கு இவர் உபகாரம் செய்தாரே, இது இல்ல குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது என்றால், இது இல்ல குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது, இது வியாபாரம், இது உலகத்தில் எல்லாரும் செய்தது தான். இது ஒரு மிருகத்துக்கு நீங்க ஒரு சாப்பிட்டு எங்கின உள்ளத்துக்கு ஒரு நாய்க்கு போட்டா அந்த நாயும் உங்களுக்கு வாழாட்டும், அது உலகத்தில் எல்லாரும் செய்தது ஒன்று தானது. உதவி செஞ்சா உதவிக்கு பிரதிவாரம் செய்வாங்க எல்லாரும், அதில் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது. இது நான் சொல்ல இல்ல, சர்தாரை ஆழம் சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா கின்னல் வாசில், குடும்பங்களை சேர்ந்து வாழக்கூடிய அர்த்தம் யார் தெரியுமா, அல்லது இதா கஸஅத் ரஹ்முஹு, அவனுடைய உறவுகள் நஸ்அலுல்லாஹ் அல்ஆஃபியா, நஸ்அலுல்லாஹ் அல்ஆஃபியா, அவனுடைய உறவுகள் அவனை துண்டித்தாலும் அவன் சேர்ந்து கொள்வான், உறவுகள் அவனை துண்டித்தாலும் சேர்ந்து கொள்வான், அவன்தான் குடும்பத்தை சேர்ந்து வரக்கூடியவன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாவத்துக்கு தௌபா, இதுக்குரிய தௌபா என்ன, இதுக்குரிய தௌபா மூணு விஷயத்தை செய்வோம், மூணு விஷயத்தை செய்வோம். இந்த மூணை சொல்லி கொத்துபாக கொடுக்கிறேன். இதே மூணு மருந்தில் சல்லல்லாஹுவின் தந்த மருந்து குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுக்கு இது மூணும் தேவை. ஒன்று, உன்னை துண்டித்து வாழக்கூடியவன நீ சேர்ந்து போ. அவங்க போய்கோட் பண்றாங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அவங்க தாராங்க, அவங்க எங்களை ஒதுக்குறாங்க, நாங்க சேர்ந்து போவோம். என்னோட குறை அவங்க பேசுறாங்க, நாங்க அவங்க நிலவ பேசுவோம். எங்களோட வீட்டுக்கு அவங்க வாராங்க இல்ல, நாங்க அவங்க வீட்டை போய் சுத்தம் செய்வோம். எனக்கும் அவளுக்கும் இந்த கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்குக்கு இதுக்கு பிறகு நான் போறதில்லை. இந்த பையனே அவர்த்த சுட்டி கொடுத்துட்டேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், குடும்பங்களுக்கு மத்தியில வழக்கு வம்பா, வழக்கு வம்பா. நீங்க ரைட், உங்களோட பக்கத்துலதான் ரைட் இருக்குது, உங்களுக்கு தான் அதுல உரிமை இருக்குது, நீங்க ஃபைட் பண்றது உங்களோட ஹக்குக்கு தான் என்று தான் நீங்க பாடுபட்டு அந்த சொத்தை எடுத்தாலும் படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்துக் கொள்கிறேன். அது கோர்ட்ல ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு அது கிடைத்தாலும் அதுல பரக்கத்து இருக்காது, அதுல பரக்கத்து இருக்காது. லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அனந்தர சொத்தை பத்தி குரான் மிக தெளிவாக, பிளாக் அண்ட் ஒயிட் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்படித்தான் ஆணுக்கு, இப்படித்தான் பெண்ணுக்கு, இது தான் பாப்பக்கு, இது தான் உம்மக்கு, இது தான் இவருக்கு போக வேண்டும் என்று குரான் மிக தெளிவாக சொன்னதுக்கு பிறகு யாரு சரி ஒத்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, குரான்ல ஜும்மா சொல்ல சொல்லி இருக்குது, அதனால நான் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறேன். அதே குரான் தான் சொல்லுது லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் அமல் செய்யும்படியாக. நான் சொல்றேன், சொல்லுக, குரான் படிச்சு அனந்தர சொத்தை பிரிச்சு கொள்றது இந்த நாட்டு சட்டம் படிச்சு அதுல குரான் வச்சு பின்பற்ற ஏறாண்டா. நான் சொல்ல இல்ல, குரான் சொல்லுது உலாய்த்தவர்கள் காபிரும், அவர்கள் காபிர்கள், அவர்கள் காபிர்கள். உனக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த சட்டத்தை அமல் செய்ய ஏலவா நீ முஸ்லிம் என்று சொல்லுவது கடைகதை கிடையாது. இந்த நாட்டில் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய குரான் சொன்ன முறப்பிரகாரம் அமல் செய்து கொள்வதற்கு இந்த நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறது. இது இஸ்லாமிக் நாட்டல்ல, இது இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் 1931 பிரிட்டிஷ் இந்த நாட்டில் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அவங்க ஹஜ் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க பெரிய பெரிய மக்களாக இருந்திருக்க மாட்டாங்க எங்களை போல. ஆனா அவங்க எங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப குடும்பத்தில் தந்த எதுக்கு? சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்துக்கு தந்த. இதை செய்ய வாரம் இந்த பாவத்துக்கு தௌபா என்ன தெரியுமா? 27 அல்ல இந்த பாவத்தை தௌபா, ஹஜ்ரல் சொல்லு கல்லல்ல, இந்த பாவத்துக்கு தௌபா நான் இந்த சொத்தை உனக்கு தந்துடுறேன், நீ வச்சுக்கோ என்று திருப்பி கொடுத்துருங்க சொத்தை. இது முதலாவது செய்ய தௌபா. துண்டித்து வாழக்கூடியவன சேர்ந்து வாழ்ந்த. இரண்டாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அம்மன் பலன், உன சொத்த அநியாயம் சிந்தித்தானா அவனை மன்னிச்சு போடு. நேரம் இடம் கொடுக்கல, இல்ல பேசக்கூடிய எனக்கு நல்ல அவளுக்கு தொகை நசீவாக்குவானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்தது போல மன்னிங்கோ. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விடயத்துல அந்த விஸ்தா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகாவுடைய பார்த்து இவர் தினா செஞ்சுட்டான்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்பித்தாரு. குரான் சொல்றது, புகாரி பேசுது, அந்த மித்தா யாரு? அது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா குடும்பம். அவரு சொல்றாரு, ஓ ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா இந்த பாவத்தை செஞ்சுட்டா என்று சொல்லி அவர் இந்த செய்தியை பரப்பினாரு. அவர் பின்னால அத்தரிக்கப்பட்டு அவர் சுத்தம் செய்து கொண்டாரு. ஆனா அந்த மிஸ்ஸா இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அந்த மிஸ்ஸாவுடைய உறவை துண்டிக்கல, அந்த மிஸ்ஸாவுடைய உறவை துண்டிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்துல கிட்டான், வலா யஸ்தலி உல் ஃபத்ல் மின்கும் வஸ்தாஸி அய்யதுல் குர்பா.
அந்த சகோதரத்தை மானத்துல கைய வச்சதுக்கு பிறகும், ஏந்த மனைவியிட மானத்துல கைய வச்சதுக்கு பிறகும் ஏந்த குடும்பத்தை துண்டிச்சு வாழ எனக்கு ரைட் கிடையாது. அங்கே நான் சேர்ந்துதான் வாழும், அங்கே நான் ஒட்டிக்குள்ள இருக்கிறேன். எந்த குடும்பம் முப்பது வருஷங்களுக்கு பிறகுதான் செஞ்ச தவறு மன்னிச்சுக்கோங்க, எங்களை மன்னிச்சுக்கோங்க. 30 வருஷங்களுக்கு பிறகு சொல்றாங்க, சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதை நான் எப்பயோ மன்னிச்சுட்டேன். உள்ளத்தில் அதை பத்தி ஒன்றும் கிடையாது. யா தஸ்லீம அலைக்கும் யா குல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ரஹீம். மூணாவது மருந்து உண்டு. அவங்க துண்டிக்கிறாங்களா, நாங்க சேர்ந்து கொண்டே இருப்போம். நீங்க தூரமாக நாங்க கிட்டமாகுவோம். நீங்க எங்களை வீட்டுக்கு வர இல்லட்டு நாங்க காலையிலே வருவோம், மாலையிலையும் வருவோம். நீங்க எங்களை வீட்டை பார்க்க இல்லட்டு நாங்க அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தம் செய்வோம். சுபஹானல்லாஹ், உங்களோட வலிமாவுக்கு நீங்க எங்களுக்கு இன்விடேஷன் தர தேவையில்லை. ஆனா வலிமாவுக்கு இன்விடேஷன் இல்லாம நாங்க வரமாட்டோம். ஆனா உங்களோட கல்யாணத்துல உங்களோட வீட்டுல நாங்க எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு தருவோம். இதுதான் குடும்பம். நண்பர்களுக்கு ஹதியா கொடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் நண்பர்களுடைய வீட்டுக்கு எல்லாம் அனுப்புறாங்க. சொந்த நானா, சொந்த தம்பி, சொந்த தாத்தா இவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க என்ன தெரியுமா, உன் வாப்பா மௌத்தாகிட்டாரு, வாப்பட சொத்து எல்லத்தையும் மூத்த நானா என்ன தெரியுமா செஞ்சாரு. அவர் சொன்னார், யாருக்கு இதை தரமாட்டேன், இதெல்லாம் ஏந்த சொத்து என்று சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய ரைட்ஸ உங்களுக்கு தராம உங்களோட நானா அவருடைய பேர்லே முழு சொத்தையும் எழுதி கொண்டாரு. அப்படியாக உங்களோட நானாவை நீங்க வச்சுக்கோங்க.
நீ அவருக்கு கிஸ்குடு, அவனோட புள்ளைய சேர்த்துக்கோ. இதுதான் மார்க்கம். அன்புக்குரிய கோபத்தை இந்த வலிவுத்த கொண்டு வருவோம், நானும் கொண்டு வருவோம், கொண்டு வாரேன், நீங்களும் கொண்டு வாருங்கோ. எனக்கும் தேவை, உங்களுக்கு தேவை. இதை நாங்க செய்யாம கண்ண பொத்திட்டா என்னோட ஜனாதாக்கு யார் வந்தாலும் சரி, நாங்க மௌத்தாக முந்தையே சௌதாரி ஆலம் சொல்லிட்டாங்க, நீ சுவர்க்க போக மாட்டாய், நீ நரகத்துக்கு தம்புவாய். எனவே இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம். இதுக்கு தௌபா நாளைக்கு இல்லை, இப்ப இதுக்கு தௌபா சும்மா முடிஞ்சுடனே. இதுக்கு தௌபா ரப்பிடத்துல தொழுத்து அல்லாஹ், நான் தௌபா செஞ்சுட்டு என்ன மன்னிச்சு போய் அல்லாஹ், இதுக்கு பிறகு துரோகம் இல்லை, நான் எங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ போறேன் என்ற நிலைப்பாட்டை எடுப்போம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா. குறைஞ்சபட்சம் எழுந்து சகஜத்துல தொழுகைக்கு பிறகு எந்த உப்பக்கும் வாப்பக்கும் எந்த குழந்தைகளுக்கும் நான் துவா கேட்கறது போல எந்த குடும்பத்துக்கும் துவா கேட்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மை உண்மையாக வழங்கப்படுத்துவாரா. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, ஹக்கை ஹக்காக வழங்கப்படுத்துவாயா, பாவங்களுக்கு பௌமாவை தீவாக்குவாயா, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த கூட்டத்தில் ஆக்கிவிப்பாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.